திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நேற்றைய தினம் இந்த மாபாடியத்தினுடைய 8வது நூற்பாவில் முதல் அதிகரணத்தை சிந்தித்தோம். இந்த நூற்பா எதை பற்றி சொல்வது? சாதனம். சாதனம் வருமாற்றை கூறுவது. சாதனம் வருமாற்றை, எப்படி சாதனம் நமக்கு கிடைக்கிறது? ஞானத்தை உணர்த்தும் முறைமை உணர்த்துவது. ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துவது இந்த நூற்பா. அதனால 7வது நூற்பாவில் இந்த ஆன்மாவினுடைய இலக்கணம் கூறிய வழி, சிறப்பிலக்கணம் கூறிய வழி, அது இரண்டையும் அனுபவிக்கும், துணை கொண்டு அனுபவிக்கும், அதாய் அழுந்தி அனுபவிக்கும் என்ற வழி. இந்த ஆன்மா உலகத்தை, அசத்தாகிய உலகத்தை கருவிகளின் துணை கொண்டு அதுக்கு அடங்கி நின்று அனுபவித்ததை நாம் இதுவரைக்கும் 6வது நூற்பா வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமே சத்தின் துணை கொண்டு அந்த சிவத்தை அறி அனுபவித்து சத்தாத நிற்க போகிறத சொல்வது என்று சொன்னார். எனவே இந்த நூற்பாவில் எழுவாய் எது? ஆன்மா. மன்னவகுமாரனாகிய நீ தவத்தால் அதை செய்த பதவிகளில் செய்த தவத்தால் தம்முதல் இந்த உயிர்களினுடைய தலைவனாகிய இறைவன் தம்முதல் குருவுமாய் என்ன ஞானாசிரியன் தான் குருவுமாய் அந்த உம்மை உள்நின்று உணர்த்தோடு கூட வெளியையும் வந்து அகப்பொருளை உணர்த்துதல் பொருட்டு என்றார். அப்போ உள்நின்று புறப்பொருளை உணர்த்தியது என்பது திரோதான சக்தி அதானே. பொருளை பொருளை உணர்த்துவது எது? அது எங்க சொன்னாங்க? 2வது நூற்பாவில் சொன்னாங்க, 5வது நூற்பாவில் சொன்னாங்க இல்லையா. 2வது நூற்பாவில் இறுதி அதிகரணத்தில் இவ்வாக்களுக்கு புறப்பொருளை உணர்த்துவதாகிய திராதோன சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பன் என்று இறுதி அதிகரணத்தில் நீக்கமின்றி நிற்பன் என்பதற்கு சொன்னார். அப்படிதானே சொன்னாரு? எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அவ்வாறு சொன்னதுனால அது மாதிரி இந்த 5வது நூற்பாவில் இந்த கருவிகளும் இந்த ஆன்மாவும் அரசனும் மந்திரிகளும் போல கூடி நின்று இந்த உலகை அறிந்து அனுபவிப்பரோ என்ற கேள்வி எழுந்தபடி என்ன சொன்னாருங்க? சொல்லுங்க சார், என்ன சொன்னாரு? இரண்டு பேரும் சுதந்திரமாக அப்படி செய்ய முடியாது, அதற்கு திருவான சக்தியினுடைய உதவியும் வேண்டும். அது காட்டினாலன்றி இவர் காண மாட்டார் என்று சொன்னாரா இல்லையா? காட்டு உபகாரம் தானே அது. எனவே சொன்னார், விலங்கலைனா கேளுங்க சார், நானும் இங்க உட்காந்து அப்படியே சொல்லிட்டு நீங்களும் அங்க சும்மா உட்காந்து வந்த மாதிரியே திரும்பி போய் சத்தாவே போய் பிரயோஜனம் இல்லை. இங்க வந்து என்ன செய்யணும்? கொஞ்சமாவது கெயின் பண்ணணும் இல்லையா? அப்போதானே நாங்கள் சொன்னதுக்கும் பிரயோஜனம், நீங்கள் வந்ததுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அதனால் நீங்கள் கேட்கறதுக்கு தயங்கவே வேண்டாம். விளங்குதா? என்னத்தை போட்டு விட்டுற கேட்காரு? கேட்டால் சொல்லுதாரா அவர் ஒரு பத்தி கேள்வியை கேட்காருன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. விளங்குதா? அதனால் இங்கே திரோதான சக்தியாக இருந்து அவர் புறப்பொருளை உணர்த்தினார் இல்லையா. இப்போ திருவருள் பை 41 என்னது சார் சொல்லுங்க சார், 41 என்னது? அது அவர் எழுதினவர் தான் சொல்லணும். அறியாமை உள்நின்று அழித்த தே காணும் குறியாகி நீங்காத கோ. அப்படிதானே? புஸ்தங்கள்லாம் பெருசு பெருசாக தான் வச்சுருக்கீங்க, உள்ளே வச்சுட்டு என்ன செய்ய? புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்க, அதனால அறியாமே நம்மால் அறியப்படாதவாறு உள் நின்று அழித்த தே, அழித்ததே இல்லை, அழித்த தே. தேனான ஓரெழுத்து ஒரு மொழி, தெய்வத்தை குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த தே அறியாமே உள் நின்று அழித்ததே காணும் குறியாகி குருவாகி, அப்படிதானே சொல்றாரு. முன் நின்ற கோ, நம்முடைய தலைவன் வந்தவன் யாரு? நம்முடைய தலைவன் அதே சரக்கு தானே, அரைச்ச மாவு அரைகி, புது மாவு இல்லை, ஏற்கனவே பல தடவை அரைச்ச மாவு, பிட்ட பேடன நியாயம் அதானே, அதானே சார். அரைச்ச மாவு இன்னும் அறப்பட மாட்டேங்கு. அதனால இப்போ இந்த திரோதான சக்தி உள் நிற்பதோடு கூட வெளியையும் சொல்றோம், இறைவன் உள் நிற்பதோடு கூட வெளியேயும் வந்துன்னு சொல்றோம். அப்போ நீங்க இந்த பாடத்தை ஒழுங்கா கேட்டு வந்தா, இப்ப நம்ம ராஜா மாதிரி ஒரு ஆள் எந்திரிச்சு சடார்னு நிப்பாட்டுங்க, என்ன சொல்றீங்க? இப்பதான் குரு வந்து ஞானத்தை உணர்த்த போறாரு, அப்போ திரோதான சக்தி எதுக்கு, உள்ள எதுக்கு, வெளியில இருந்து உள்ளதானே சொல்ல போறாரு, அப்புறம் உள்ள என்ன ஜோலி அவருக்கு, கேட்கணுமா இல்லையா, கேட்கணுமா வேண்டாமா, ஏன் கேட்க மாட்டேங்கிய? அந்த சிந்தனை வரணும், வளர்க்கணும், அப்போதான் தெளிவு வரும். எங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்க போறீங்க நீங்க, விளங்குதா? அப்போ இங்க இந்த நூலில் சொல்லட்டாலும் வழிநூல் ஆசிரியர் சொல்றாரு, வழிநூல் ஆசிரியர் சொல்கிறார். அப்போ இறைவன் குருவாய் முன்னின்று ஆன்மாவையும் அவனுடைய தலைவனையும் உணர்த்துகிறான் என்று சொன்னால், உள்ள எதுக்கு, இவன் வேடன், இதுவரைக்கும் உன் துன்பத்துக்கு காரணமெல்லாம் இவன் தான் என்று கருவியை சொல்லி, நீ என்னுடைய மகன், என்னோடு இருக்க வேண்டியவன் சொல்றாரு. அப்போ அந்த அப்படி சொல்றது என்ன சொன்னோம், உபதேசம், அப்படி சொல்றது உபதேசம், கேட்டல் ஞானம், அது என்னது, கேட்டல் ஞானம். அந்த கேட்டல் ஞானத்தை அவர் வழங்கும் பொழுது அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேண்டாமா? அப்ப உள்ள அவன் இருந்தா தானே, அங்க இல்லைன்னா டம் இல்ல, இது பேட்டரி எடுத்தாச்சுன்னா அவர் பேட்டரி மாதிரி நம்ம அறிவில் இருக்கிறவர் யாரு, சிவபெருமான். அவரை எடுத்தா இங்க அறிவு இல்ல, படிச்சிருக்கோமா இல்லையா, அப்ப அவர் உள்ள இருக்கணுமா வேண்டாமா? அதுதான் உள்ளயும் இருக்காரு, அதான் அந்த உண்மை வைக்கிறாரு, விளங்குதா? எனவே அவன் உள்ளயும் இருக்கணும், ஏன்னா வெளியே இருந்து உணர்த்ததும் அவன் தான், உள்ள இருந்து உங்களுக்கு அதை விளக்குதும் அவன் தான். என்ன கருணை, விளங்குதா ஐயா? அவன் கருணை விளங்குதா, பாட விளங்கட்டா பரவாயில்ல, பெருமானுடைய கருணை விளங்குதா? என்ன நமக்கு இப்படிலாம் செய்யணுமா அவன், ஆனா அப்படி செய்கிறான், விளங்குதா? எனவே அவன் வெளியிருந்து நம்ம துன்பத்துக்கு காரணமான பொருள் யாரு, நீ யாரு என்பதை உணர்த்துவும் போது அவன் நாம சொன்ன அவனுக்கு விளங்கணுமே அப்படின்னு உள்ளயும் இருக்காரு, உள்ள இருந்து நமக்கு அறிவையும் விளக்கி கொண்டிருக்கிறார். அதனால உள்ள இருக்க வேண்டியது அவசியமே இல்லையா? அதனாலதான் இந்த சிவப்பிரகாசத்துல ஆன்மாவை பற்றி அந்த 29வது பாட்டு சொல்றாரா இல்லையா, எண்ணறிதாய் நித்தமாய் இருள்மலத்தில் அழிந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான ஆக்கை அன்னரருளால் நன்னி அவையவராய் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றால் புண்ணிய பாவங்கள் புரிந்து போக்கு வரவு உடைத்தாய் இல்லையா, இப்படிதானே சொல்றாரு. அதனால புலரும் புணரும் இரும் மலபாகம் பொருந்திய கால், இப்படி புணர்ந்த அந்த ஆணவம் என்ற இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளால் இல்லையா, உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி, இருளை எப்படி அகற்றினாரு, உள் ஒளியதனால், உள்ள இறைவன் அங்க அருள் சக்தியா இருந்து உங்க இருளை நீக்குகிறார், விளங்குதா? அப்போ சிவபிரா 29 அந்த ஆணவ மலத்துக்கு முன்னால 30வது பாட்டு ஆணவ மலம் நினைக்கிறேன், அதுக்கு முந்தின பாட்டு. சரி, அதனால இங்க அந்த இறைவன் அவனுடைய சக்தி என்ன இருக்கணும், உள்ளையும் இருந்தே ஆக வேண்டும், இருந்தே ஆக வேண்டும். அதனால தான் இங்க என்ன சொல்றாரு, அந்த உம்மை வைக்கிறார். இறந்ததுடைய உள்ளிருந்து மட்டுமில்ல வெளியையும் வந்து. எனவே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் தம்முதல் குருவுமாய் உணர்த்த, குருவுமாய் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த என்பது முதல் பகுதி, குருவுமாய் உணர்த்து என்பது இரண்டாவது பகுதி. அப்போ எதை உணர்த்தினார், எதை உணர்த்தினார், பகை எது உறவு எதுங்கிறத உணர்த்தினாரு, துன்பத்துக்கு காரணம் எது இன்பத்துக்கு காரணம் எதுன்னு உணர்த்துறாரு இல்லையா. அதானே இப்போ திருவருள் பயனில் 21வது பாட்டு என்ன, துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல், அப்படிதானே. துன்றும் பவத்துயர் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய இந்த பிறவி, அதற்கு அதற்கு துணைப்பொருள் அது எது, ஆணவ அறியாமை. இன்பும் துணைப்பொருள் அதுக்கு என்னது, திருவருள் சொல்றாரா இல்லையா, சொல்றாரா இல்லையா சார். எனவே இந்த இரண்டையும் சொல்வதுதான் அங்கே ஞானம் இல்லையா. அதனால இங்கே என்ன சொல்றார், உணர்த்த எதை உணர்த்தினார், இந்த கருவிகள், கருவிகள் தான், இந்த கருவியினுடைய சார்பு தான் உன்னுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணம். ஐம்போல வேடர், இந்த கருவிகள் எல்லாம் வேடர், அவர்களோடு நீ பலகாலம் வளர்ந்ததினால அயர்ந்தனை, நீ யார் என்பதையே மறந்தாய், நீ மன்னவகுமாரன் என்பதை மறந்தாய். சேரியிலே சகதிக்குள்ளேயே வாழ்ந்தவனுக்கு, சேரியில சகதிக்குள்ளேயே வாழ்ந்தவனுக்கு நல்ல இடத்தை மிதிச்சா எப்படி தெரியும், அது செயற்கையாக நினைப்பான், விளங்குதா, அது அவனுக்கு எப்படி தெரியும். அப்போ நிலத்தினுடைய இயல்பு திண்மை, அது அப்படித்தான் இருக்கும், அதான் இயல்பு. ஆனா இந்த நீரோடு சகதியாக இருப்பது செயற்கை, அந்த செயற்கையை இவனுக்கு எப்படி தெரியுது, இயற்கையாக, விளங்குதா. அதனால இந்த ஆன்மாவுக்கு இந்த வேடரோடு கூடி பிறப்பிறப்பில் பட்டு வருவதே இயற்கை என்று எண்ணுகிறது, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்போ பிறந்து பிறந்து இறந்து வருவதுதான் நம்ம தொழில்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தொழில் என்ன, பிறவாமையா இருக்கிறது தொழிலா, நான் தொழில் எல்லாம் கேட்கேன், இறைவனை பூசிப்பது அதான் தொழில். நம்ம தொழில் என்னது, பூசிப்பது அதான் தொழில், அதை மறந்து. அதனால இப்போ ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் நீ அயர்ந்தனை, உன்னை மறந்தனே என்று உணர்த்த, என்று உணர்த்த, அதன் பக்குவம் நோக்கி உணர்த்த. அது விட்டு, எந்த சார்பை விட்டு, அந்த வேடர் சார்பை விட்டு, வேடர் சார்பை கருவி சார்பை விட்டு, அந்நியமின்மையின், அந்நியமின்மைன்னு என்ன, ஏன்னா ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா எதோடு இருக்கிறது, சிவத்தோடு தான் எப்போதும் இருக்கிறது, எப்போது எதுவோட இருக்கு, சிவத்தோடு தான். இந்த மலத்தின் சார்பு அதை விளங்க ஓட்டாமல் மறைச்சிருக்கு அவ்வளவுதான், அந்த மறைப்பு நீங்கவே, அந்த மறைப்பு நீங்கவே, அதற்கு தன்னுடைய இயல்பு விளங்குகிறது, விளங்குதா. அதனால இந்த ஆன்மா சிவத்தோடு தான் எப்போது இருக்கு. எது போல, எது போல அப்படின்னா, சூரிய வெளிச்சத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு குருடன், ஒரு சூரிய வெளிச்சத்துக்குள்ளே இருக்க ஒரு குருடன், அதை கண்ணில் படலம் பறைந்தவன், அந்த படலம் தீர்ந்த விடத்து நாம் சூரிய ஒளியில் இருப்பதாகவும், படலம் உள்ள காலத்தில் சூரிய ஒளியிலே இருந்தாலும் இருட்டிலே இருப்பதாகவும் உணர்வது போல, அவன் எப்போதும் அந்த திருவள்ளுவர் ஒளிக்குள்ள தான் இருக்கான், தன் அருள் வெளிக்குளே சொல்றாரா இல்லையா, அப்படிதான் எப்போதும் இருக்கான். ஆனா அந்த நிலையில அது உணரல. அப்போ அந்த குற்றம் நீங்கவே என்னாகிறது, தன்னுடைய நிலையை உணர்கிறது. விளங்குதா? இங்கே இந்த நூற்பாவில் இதை உணர்த்த உடனே அதுக்கு பக்குவம் நோக்கி தானே உணர்த்துறாரு. உணர்த்தின உடனே அது உணர்ந்து அந்த சார்பை விடுகிறது. விட்டா அவனுடைய பெருமானுடைய திருவடியை சேருகிறது. அந்நியமின்மையின் அந்நியம், ஏன்னா அவன் எப்போதும் அனன்யமா நம்ம கூட தான் இருக்கான். நம்ம கூடயே இருக்கிறதுனால அவனை என்ன செய்யுது, உணர்கிறது. அரண்கடல் செல்லும்னா என்ன, அதை உணர்கிறது. பெருமானுடைய திருவடியில தான் நான் இருக்கோங்கிறத உணர்கிறது. போறான் வாராம்னு சொல்லப்படாது இல்லையா, இங்கே உணர்கிறான். அப்போ விளங்குதா? ஏன்னா இந்த சூத்திரத்தில் சொல்கிறாரு. இதில் முதல் பகுதியில் என்ன சொன்னோம், முதல் பகுதி நாலு பகுதியாக பிரித்தோமா இல்லையா? முதல் பகுதி என்ன, தவத்தினில் உணர்த்த ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது என்றார். அதான மேற்கோடு. எனவே இவ்வான்மாக்களுக்கு, எவ்வான்மாக்களுக்கு தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு முற்சை தவத்தான். முற்சை தவத்தானா முன் செய்த தவத்தான? அதனால என்ன உணர்த்து, இந்த ஒரு விரைவில் செய்த தவத்தான் அமையாது. அதை சொல்லணும், இந்த ஒரு விரைவில் செய்த தவத்தான் அமையாது, பல பிறவிகளிலே செய்த அந்த சிவபுண்ணியத்தின் காரணமாக. இதான் நாம சொல்லணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டா வண்டி போகிற மாதிரி கடகடான்னு போகணும். என்னைக்கு அப்படி சொல்ல போறீங்களோ தெரியல. சொல்ல மாட்டேடா, கேட்டுக்கிட்டதை சரிதான். அது வந்து உங்களையே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் ரேட்டிங்கே ரொம்ப தப்பாக இருக்கு. உங்களை விட பல வகையிலையும் நான் தாழ்ந்தவன் தான். விளங்குதா? இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது. இல்லை சார், நான்லாம் வந்து எங்களுடைய துறையே வேற இல்லையா, டெக்ஸ்டைல் இன்ஜினியரு, இரும்பு கடினமான பொருள்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். விளங்குதா? நாங்களே படிக்க முடியுதுன்னா உங்களால் நல்லா படிக்கலாம். விளங்குதா? உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வேணும். இது யாருக்கும் யாரும் சுதந்திரமாய் பெறுவதில்லை. பெருமான் கொடுக்குற கொடை இல்லையா, அவன் இதை கொடுப்பதற்கு தான் வச்சிருக்கிறான். அந்த செல்வம் வந்து அவன் அனுபவிப்பதில்லை, நமக்கு கொடுக்கத்தான். அப்போது தந்தையினுடைய செல்வமெல்லாம் யாருக்கு? அவன் பிறந்த உடனே எழுதி வச்சிருவாரா? அப்போ அவனுக்கு அது அதை ஆளுவதற்கான தகுதி வந்தால் கொடுப்பார். விளங்குதா? அப்போ நீங்கள் தான் தகுதியை வளர்க்கணும். விளங்குதா? அப்போது நீங்கள் அந்த பூசணியை செய்து பூ வந்தா நீங்கள் என்ன படி பாடம் விளங்குச்சோ விளங்கலையோ, இங்கே வந்தாச்சா? வந்ததில் ஒரு 50 பேர் வந்தாச்சுன்னா ஒரு 30 பேர் 35 பேர் தீச்சி எடுத்தாச்சு சார். பூசையை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் இந்த பயிற்சியினுடைய வெற்றி. எல்லாரும் பெரிய புலவர் ஆயிரணும்னு ஒருத்தரும் நாங்கள் நினைக்கலை. சிவ ஒழுக்கம் வந்தால் போதும் முதல்ல, மற்றதெல்லாம் அவர் தருவார். சிவ ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் இல்லாதவன் எவ்வளவு முயன்றாலும் அவனுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றமே வரவே வராது. எனவே நம்ம பார்த்த உடனேயே எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு ஒழுக்கம் இருக்கணும் நம்மகிட்ட இல்லையா. நம்மை பார்த்து ஒருவன் இகழ்ந்தால் அது நம்மை இகழ்வதில்லை, நம்முடைய சமயத்தை இகழ்வது. நம்முடைய சமயத்துக்கு எழுக்குன்னு நினைக்கணும். அது என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் நம்ம செய்வோம் நல்லா வளரும். விளங்குதா? எனவே இங்க முதல் பகுதியில் இந்த ஆன்மாக்களுக்கு பல செய்த தவத்தால் ஞானம் நிகழும். ஞானம் நிகழும்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப நான் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரே இதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஞானம் பெறுவதற்கான தகுதி கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு. அங்கே ஞானம் ஞானம்னு சொன்னாலும் நீ எப்படி சொல்லணும், தகுதி கிடைக்கும். ஞானம் நிகழும்னு சொன்னாலும் ஞானத்துக்கான தகுதி நிகழும்னு சொல்லணும். விளங்குதா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போ மாது பதியா அப்படின்னு தான் இல்லையா. அப்போ ஞானம் தானாக நிகழ்ந்தால் குரு தேவையில்லை இல்லையா. அதனால் அது நிகழும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு ஏது என்ன சொல்றாரு, மேற் சரியா கிரியா யோகத்தை செய்துடி. சரியா கிரியா யோகம், சரியை கிரியா யோகத்தை செய்துடி, நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் என்றார் இல்லையா. எனவே இங்க மேற்சரியா கிரியா யோகம், எனவே அந்த மேல் என்ற அடையாளே, மேல் என்ற அடையாளே இது, அந்த அடை வந்து மற்றதிலிருந்து வேறுபடுத்துகிறது. எதை, சரியை கிரியை யோகத்துல மேல் ஒன்று இருக்கு அப்படின்னா அது அல்லாதது ஒன்று இருக்கா இல்லையா. எனவே அதை நாம உபாயம் என்று பார்த்தோம், உபாயம் இல்லையா. எனவே இந்த உண்மை சரியை கிரிய யோகம் அதான் மேல் என்று சொல்லப்பட்டது. உண்மை என்பது என்ன, உண்மை என்ற சொல்லுக்கு என்ன பொருள், அது பக்குவம், அது பக்குவத்துக்கு. மெய்னா என்ன, எல்லாம் உள்ளத்திலிருந்து தான் வருது, பொய்யும் உள்ளத்திலிருந்து தான் வருது, வேற எங்கிருந்து வருது, வேற எங்கிருந்தோ வருது, எல்லாம் அங்கிருந்து தான் வருது. வேற எங்க இருந்தா ஏன் வருது பொய்யெல்லாம். மெய் என்றாலும் உண்மைனாலும் ஒண்ணுதான் இல்லையா. உண்மையாவது உள்ளதன் தன்மை, உள்ளதன் தன்மை. எனவே இங்க இந்த இதுல இங்க உண்மைங்கிறதுக்கு உண்மை சரிகை என்பது மெய்ப்பொருளிடையே வைத்த அன்பின் காரணமாக செய்வது, சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வதுதான் மேலான சரிகை, அதான் உண்மை சரிகை. மெய்ப்பொருளிடத்துல அன்பு கொண்டு செய்வது, எதுல அன்பு இருக்கணும், ஏன்னா நாம செய்யும் போது பாசத்துல பற்று கொண்டு செய்கிறோம். எனக்கு வீடு கிடைக்கட்டும், ஒரு கார் வாங்கிடணும் அப்படி செய்யறமில்ல, இதெல்லாம் பாசத்தின் மீது பற்று காரணமாக செய்கிற வழிபாடு. விளங்குதா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும், என் மனைவி நோய் தீரட்டும் அப்படின்னா அது பசுவின் மீது வைத்த பற்று காரணமாக செய்வது. விளங்குதா, இப்படியும் அப்படியும் இருக்கு, செய்யறோமா இல்லையா, செய்யறோம் இல்லையா. அந்த ரெண்டும் அது உபாயம், அதெல்லாம் என்னது உபாயம். அப்ப என்ன இருக்கணும், சிவத்தின் மீது அன்பு காரணமாக. அப்ப சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னா எப்படி, எப்படி செய்யறதுயா, நவகோடி நாராயணய்யா சொல்லுங்க, சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னா எப்படி செய்யறது. பூசை செய்யறதுன்னு வந்துட்டேன், அந்த பெட்டி பூசை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா நீங்க மெய்ச்சரியை செய்யுங்க, மெய்க்கிரியங்காங்களே அது எதியா மெய், அவன்ட்ட அன்போட செய்யுங்க, கொடுங்க அன்ப நான் செய்தேன்னா, நானா மாட்டோங்க, கொடுங்க செய்தேன், அது நிஷ்காமிகம், அது நிஷ்காமிகம். உணர்வே இல்லாம செய்யறது அப்படின்னா அது உண்மை வழிபாடு ஆயிருமா. பறக்க பார்த்துட்டு எதையும் சிந்திக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இங்கே, வேறு எதையோ நினச்சிக்கிட்டு அது ஆயிருமா, ஆகாது. அப்போது இறைவன் மீது அன்பு காரணமாக செய்வதுன்னு சொல்கிறோம்ல, அது என்னது சார், விளங்க மாட்டுக்கு சொல்லுங்கன்னு யாராவது கேட்கலாம். ஒன்று செய்வதெல்லாம் சரிதாமா, இந்த இறைவன் மீது அன்பு அப்படின்னா என்ன, இறைவன் மீது அன்பு அதாவது இறைவன் நமக்கு செய்ய உபகாரத்தை உணர்ந்து செய்வது. எத்தனையோ நமக்கு செஞ்சிருக்காமல அதை நினைச்சுக்கிட்டே செய்யா, பூஜையை சும்மா செய்யாத. பெருமானே எனக்கு நல்ல தாய் தந்தையர கொடுத்தேற, நல்ல காய்கால கொடுத்தேற, இப்படி பெருமானுடைய கருணையை உணர்ந்து உணர்ந்து செய், அதுதான் உனக்கு, அதான் அன்பு, அதான் மெய் வழிபாடு. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்காத, அவன் கொடுத்ததுக்கு முதல்ல அன்பு செய். விளங்குதா உங்களுக்கு, அதான் எது எதிர்பார்ப்பா, இது எனக்கு ஏற்கனவே செஞ்சிட்டியேன்னு சொல்றோம். விளங்குதா, உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கைகால கொடுத்துருக்கிறாரு, இப்படியெல்லாம் எனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு, இவனுக்கெல்லாம் அப்படி இல்லாம எனக்கு இப்படியெல்லாம் கொடுத்துருக்கேன்னு நினைங்க, அதுதான் அன்பு. விளங்குதா, இப்போ உங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கு அப்படின்னா, உங்க வீட்டில் ஒரு பூஜை பண்ணுவீங்களா இல்லையா, ஒரு கல்யாணம் நடக்கு அப்படின்னா ஒரு பூஜை நடை முத நாள் வைக்கிறீங்க, அப்போ நம்ம தாய் தந்தையர் போட்டாவெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறீங்களா இல்லையா, அந்த நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு தாத்தாவை நினச்சிக்கோ அப்படிங்கிங்க, நினச்சிக்கன்னா ஒரு வீசியும் கீசியும் வச்சுருக்கதா பார்க்கவா, எதை நினைக்கிறது, அப்புறம் நமக்கு என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறது தான் அவரை நினைக்கிறது. விளங்குதா, இப்போ கடவுள் மீது அன்பு அவரை நினச்சிக்கிட்டு செய்கிறதுன்னு என்னது, அவர் செய்கிற உபகாரத்தை உணர்ந்து உணர்ந்து செய்தல். விலங்குதா, அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு என்ன ஆயிரும்? அவன் மீது அன்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அன்பு என்பது எப்போ வரும்? ஒரு உபகாரம் நிகழாத வழி அன்பு நிகழாது. அதெல்லாம் லாஜிக்கு. ஒரு உபகாரம் நிகழலைன்னா என்ன நிகழாது? அன்பு நிகழாது. காரணமில்லாமல் காரியமில்லை, காரணமில்லாம காரியமில்லை. அப்போ நமக்கு ஒரே ஒருவன்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நன்மை ஒன்றையே செய்யக்கூடியவன், நன்றுடையான் தீயதே இல்லான் என்றார். அப்படித்தானே சொல்லியிருக்காரு. எனவே அதை நிறை நினைச்சு வழிபாடு செஞ்சா அது என்னது? உண்மை வழிபாடு. விளங்குதா? செய்வீங்களா? வெறுமான வார்த்தைகள் நமக்கு பயன் தராது. என்னன்னு விளங்காத வரைக்கும் உண்மை வழிபாடு பொய் வழிபாடுனா என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. எனவே அந்த வழிபாடு செஞ்சா என்ன வரும்? தகுதி வரும், ஞானத்துக்கான தகுதி வரும். அப்போ நமக்கு குரு வந்து ஞானத்தை கொடுப்பார். அப்போ இங்கே இதில் எழுந்த தடை என்ன? இப்போ இந்த முதல் இதில் இவ்வான்மாக்களுக்கு முற்செய்தவத்தான் ஞானம் நிகழும் என்பதுதான் நாம் சொல்ல வந்த கருத்து. இதன் மேலே ஏற்பட்ட தடை என்ன? இதெல்லாம் ரிவிஷன். இதே பீரியடே முடிஞ்சு போகும் போல இருக்கு. சடச்சடன்னு சொன்னாலும் மேலே மேலே போகலாம். நான் உங்களுக்கு புரியாமல் மேலே மேலே அடுக்கிட்டு போனாலும் சடார்னு சாஞ்சிருமே தான் புரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம்னு பார்த்தா வேக்காடே ஆக மாட்டுக்கு. கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். அப்போ தான் உற்சாகமாக இருக்கும். இவங்களுக்கு இன்னும் சொல்லணும் இன்னும் சொல்லணும்னு இல்லையாயா? முடியாத காரியம் இல்லை, செய்ய மாட்டேங்க. நாள் நெருங்கி கடைசி ஆகிட்டு போகுது. இந்த ஒரு சூத்திரத்தையாவது நல்லா படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இப்போது இந்த தவத்தை முற்றுப்பீச்சா இறைவன் வருவான்னு சொன்னோம். அது மேலே எழுந்த தடை என்ன? வகுப்பில் குறிப்பு எடுக்கீங்களா இல்லையா? அதை வீட்டில் போய் பார்க்கீங்களா இல்லையா? வீட்டுக்கு போனாலாம் சார் பார்க்க, இங்கே எங்கே பார்க்க? என்ன தடை சொல்லுங்க. ஏதாவது ஒன்றை செய்தால் போதும் என்பது ஒன்று. மூணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மேலும் நம்முடைய பிரமாண நூல்களிலே திருக்கோயிலில் பாடுனா போதும், தரிசிச்சா போதும், இறந்தா போதும் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? தீட்சை வாங்கினா முக்தி. இப்போ திருவுந்தியார் வேற படிச்சிட்டியோ? படிச்சடா, படிச்சாச்சு முடிச்சாச்சு. அது ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க என்று உந்தி பெற உந்தி உந்தி பறக்க வேண்டிதான். இப்படி படிச்சீங்களா இல்லையா? ஆதாரத்தாலே ஆதார யோகத்தை செஞ்சு நிராதாரத்தை சென்று. நிராதாரம் எது? ஆதாரம் எது வரைக்கும் இருக்கு? இந்த உடம்பு 36 தத்துவம். நிராதாரம் எது? அதுக்கு மேலே. அது என்னது? அறிவு வழி. அது என்னது? அறிவு வழி. என்ன அறிவு? பசு அறிவு. இது என்ன அறிவு? பாச அறிவு. பாச அறிவு உடம்பு 36 தத்துவம். அதுக்கு மேலே பசு அறிவு இல்லையா? அது என்னது? நிராதாரம். மீதானம் எது? சிவ அறிவு, சிவஞானம். அதுக்கு செல்க அப்படித்தானே சொல்றாரு. ஆனா இப்போ இந்த யோகத்தை செஞ்சா போயிடலாம். எங்க போயிடலாம்? மீதானம். மீதானம்னா பெருமாள் சிவஞானம் திருவடின்னு சொல்லியாச்சு, அங்க போயிடலாம். சொல்றதா இல்லையா? அப்போ அதை செஞ்சா போதுமா? எல்லாமே என்ன சொல்கிறது என்றா, இப்படி நூல்களில் வேறு வேறாக கூறுவது போல் காணப்பட்டாலும், வேறு வேறாக கூறுவது போல காணப்பட்டாலும் அவையெல்லாம் ஒரே பொருளையே சொல்கின்றன, ஒரே பொருளையே சொல்கின்றன. ஒன்று நேராக சொல்கிறது, இன்னொன்று பரம்பரையாக சொல்கிறது. பரம்பரைன்னா என்ன? இதிலிருந்து அதுக்கு அதுக்கு அப்படின்னு விளங்குத படிமுறையில் சொல்கிறது. விளங்குதா? எனவே எல்லாமே எந்த வழியில் சென்றாலும் கடைசியில் என்ன வேணும்? ஞானம் என்பதின்றி வீடு வேறு கிடையாது.